அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தார்க்கு. யாண்டும் இடும்பை இல, எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகா. பிறவி துன்பங்களாவன தன்னை பற்றி வருவனவும், பிற உயிர்களை பற்றி வருவனவும், தெய்வத்தை பற்றி வருவனவும் என மூவகையான் வரும் துன்பங்கள். அடி சேர்ந்தார்க்கு அவ்விரண்டும் வேண்டுதலும் வேண்டாமையும், இன்மையின் அவை காரணமாக வரும் மூவகை துன்பங்களும்
இலவாயின. ரொம்ப சுலபமா படிச்சுட்டோம். எந்த ஒரு பொருளையாவது விருப்பு வந்தால் அந்த விருப்புக்கு இடையூறு வருகிற பொழுது துன்பம் வரும். வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்பு வளர்கிற பொழுது துன்பம் வரும். இது உலகியல்பு. துன்பம் வராமல் இருப்பதற்கு விடுபட வேண்டும். ராமனுக்கு முடிசூட வேண்டும் என்று தசரதன் கூப்பிட்டு அந்த செய்தியை சொல்லுகிறான். கம்பர் அவன் கடவுள் புதல்வன், அவன் கடவுளே மனிதனாக வந்தவன் அல்லவா. ஆகவே அந்த தன்மையை, இதெல்லாம் குறளுக்கு விளக்கம்தான். அந்த தன்மையை கடவுள் அது பொருத்தி காட்டுகிறார் கம்பர். தசரதன் கூப்பிடுகிறான், கூப்பிட்டு சொல்லுகிறான் உனக்கு முடிசூட்டு விழா. இது சொன்ன உடனே கம்பன் ராமன் என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு பெரிய நகரத்தினுடைய நாட்டினுடைய ஆட்சி கிடைக்கிறது என்ற உடனே துள்ளி குதித்து கொண்டாடி அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். இல்லை, ஐயோ இந்த பொறுப்பை என்னாலே வாங்க முடியுமா என்று நினைந்து கவலைப்பட்டிருக்க வேண்டும். கம்பன் சொன்னான், இது ரெண்டும் செய்யவில்லை ராமன் என்றான். ரெண்டும் செய்யவில்லை. தாதை அப்பரிசு உரை செய்ய, உனக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்று அப்பா சொன்ன உடனே தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன், அவனுடைய மலர்ந்த முகத்தை சொல், தாமரை கண்ணன் காதல் உற்றிலன், அதுக்கு சந்தோஷப்பட இல்லை. அப்ப கவலைப்பட்டானா? இகழ்ந்திலன். இந்த 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 சொல்லுக்கு விளக்கம் பாருங்க. தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன், கடன் இது என்று உணர்ந்து ஏது கொற்றவன் ஏவியது அது செயல் அன்றோ நீதி எட்கு என நினைந்து அப்பரிசு தலை நின்றான். அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்து விட்டேன், ஆகவே இந்த நாட்டினுடைய ராஜ்யம் நான் ஏற்கத்தான் வேண்டும். ஆகவே இது என் கடமை, ஏற்கிறேன். இதிலே மகிழ்வதற்கும் ஒன்றுமில்லை, வெறுப்பதற்கும் ஒன்றுமில்லை என்று ஏற்றான். அதனால்தான் கைகேயி அடுத்த நாள் கூப்பிட்டு உனக்கு ஆட்சி இல்லை போ என்று சொன்ன பிறகு அவனுடைய முகம் அன்றளர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா. நேற்று தசரதன் சொன்ன உடனே மகிழ்ச்சி பட்டிருந்தான் என்றால் இன்றைக்கு கவலைப்பட்டிருப்பான். நான் சொல்ல கவலைப்பட்டிருந்தானால் மகிழ்ச்சி பட்டு, இது ஒன்றுமில்லை, மலர்ந்த முகம், எந்த பாதிப்பும் இல்லை என்று பதிவு செய்கிறான். ஆகவே இதெல்லாம் சும்மா வெறுமனே படிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த பொருள் மேலும் அதிக பற்றும் வைக்காதீர்கள், அதிக வெறுப்பும் வைக்காதீர்கள். நமக்கு சில கடன்கள் இருக்கிறது, செய்யத்தான் வேண்டும். இப்படி இப்படி பிறந்து விட்டோம், இன்னென்ன வேலையில இருக்கும், அதை தொடர்பின்றி செய்துவிட்டால் வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் போகும். அப்படி போக வேண்டுமானால் தொடர்பின்றி செய்கிற சக்தி வேண்டும். தொடர்பின்றி செய்வதென்று சொல்வது சுலபம், ஒன்றிலே பற்றில்லாமல் செயல்படுவதென்று சொல்லுவது சுலபம், செய்வது கடினம். அப்போ அதுக்கு செய்யறதுக்கு வழியை சொல்லித்தா என்று கேட்டால், கடவுளை இயன்று தொடர்ந்து நினை. அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, நினைத்தால் உனக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் போகும். ஆகவே பற்றில்லாமல் போகும், துன்பம் இல்லாமல் போகும். இதுதான் அடுத்த குரல். இப்ப கவனியுங்கள், ரெண்டு குரலிலே சேர்தல் போட்டு விட்டார். முதல் குரலிலே போட்டார் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இப்ப இந்த குரலிலே போட்டிருக்கிறார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். அப்ப இந்த ரெண்டு குரலும் மன வழிபாட்டை சொன்ன குரல்கள். இவ்வளவும் புரிந்து கொள். இனி அடுத்த குரலுக்கு போகிறோம்.
இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா, மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினையும் உளவாகா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினாரிடத்து இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாரிடத்து.
அதுல அது முடிஞ்சது, அதுல உரை முடிந்தது. இனி உரை குறிப்பு எழுதுகிறார்.
இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருள் என்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார். இறைமை குணங்கள் இளராயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேராவாகலின் அவை முற்றமும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல்.
பாருங்கள், புரிதல் என்ற சொல்லுக்கு இங்கே அங்கே சேர்தல் என்ற சொல்லுக்கு எழுதினார். இங்கே புரிதல் என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அங்கே எப்பொழுது நினைத்தல் போல எப்பொழுதும் சொல்லுதல். அப்போ இந்த குறள் வாக்கினாலே வழிபடுவதை சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், மன வழிபாட்டுக்கு ரெண்டு குறள், அது பிறகு வாக்கினாலே வழிபடுவதற்கு ஒரு குறள் என்று இங்கே அந்த அமைப்பை முதல் புரிந்து கொள்கிறோம். நான் ஏன் முதல் அப்படியே முழுசா வாசிக்க விடுகிறேன் என்றால், இப்படி வாசிச்சு பார்த்தால்தான் நமக்கு இது புரியாமல் இருந்ததும், பிறகு பொருள் புரிந்த பிறகு வாசிக்கிற பொழுது புரிகிறதும் தெரியும். இனி நாங்கள் ஒவ்வொரு அடியாக விளங்குவோம். சொல்லுங்கள்.
இருள் சேர் இருவினையும் சேரா. மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினையும் உளவாக.
இருள் சேர் இருவினையும், நமக்கு நாம் செய்கிற செயல் மொத்தத்தையும் ரெண்டாக பிரிக்கலாம். நல்வினை தீவினை என்று ரெண்டு செயல்கள், ஒன்று நல்வினை செய்கிறோம் அல்லது தீவினை செய்கிறோம், இதுதான் நம்ம இயல்பு. இந்த ரெண்டையும் இருள் சேர் வினை என்கிறார். இருள் சேர் இருவினை என்றல்லவா வருகிறது. இருள் என்பதற்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள், மயக்கத்தை பற்றி வரும். அந்த உரையை கவனியுங்கள். அப்போ இங்க இருள் என்பதற்கு என்ன எழுதுகிறார், மயக்கம் என்று எழுதுகிறார். மனிதனுக்கு, இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு நீங்க இனி புத்தகத்தை பார்க்கலாம், மனிதனுக்கு உயிர்க்குணங்கள் என்று மூன்று இருக்கிறது. உயிர்க்குணங்கள் என்று மூன்று இருக்கிறது. உயிர்க்குணங்கள் என்றால் என்னவென்றால், உயிரினுடைய இயல்பே அது. சில குணங்களை வெளியிலே இருந்து நாங்கள் உள்ளே ஏற்றி கொள்ளுகிறோம், அது நம்முடைய இயல்பல்ல. ஆனால் சில குணம் உயிருக்கான இயல்பு குணம் என்று இருக்கிறது. அதிலே மூன்றை சொல்வார்கள், ரெண்டைத்தான் வலியுறுத்தி சொல்வார்கள். காமம் உயிரினுடைய இயல்பு குணம், உயிர்க்குணம். காமத்தை வெளியிலிருந்து நாம் உள்ளேற்றுவதில்லை, அது உயிருக்குள்ளேயே கலந்து இருக்கிறது. அது மாதிரி கோபம் நம்முடைய உயிர்க்குணம், கோபம் நம்முடைய உயிர்க்குணம். அது வெளியிலிருந்து வந்ததன் வெளியிலே காரணம் வெளியிலே இருக்குமே தவிர, கோபம் உயிருக்கு இயல்பான குவம். அதனாலேதான் காமத்தையும் கோபத்தையும் கடக்கிறவன், இந்த காமம் கோபம் ரெண்டும் வருவதற்கு காரணமாக இருப்பது மயக்கம். மயக்கம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வது. அப்போ இந்த மூன்றும் உயிர்க்குணங்கள், காமம் கோபம் மயக்கம். மயக்கம் காமம் கோபம் விளைவதற்கு காரணமாக இருப்பது, ஒன்றன் இன்னொன்றாக உன் பொய்யை உண்மையாக நினைத்து உண்டாக்கி கொள்வது. அதனாலேதான் விஸ்வாமித்திரர் ராமனை, தசரதனிடம் போய் ராமனை காட்டுக்கு தவ யாகங்காக்க தாய் என்று கேட்கிறார். இலக்கியத்தோடு இலக்கணம் படிக்கிற பொழுதுதான் அது ஒரு மகிழ்ச்சி. அதுக்காக சொல்லுவேன், ராமனை காட்டுக்கு என்னுடைய யாகம் காக்க தாய் என்கிறார். அதை கம்பன் எப்படி சொல் போடுகிறான் என்றால், விஸ்வாமித்திரர் சொல்லுவதாக போடுகிறான், தருவனத்துள் யாமியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய். நான் காட்டுக்குள்ளே வேள்வி செய்கிறேன், அதை அசுரர்கள் வந்து தடுக்கிறார்கள். ரெண்டு அசுரர்கள் தடுக்கிறார்கள், யார், ஒன்று சுபாகு, மாரீசன். விஸ்வாமித்திரர் செய்த யாகத்தை எல்லாம் இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொண்டு வந்து கொட்டி அந்த யாகத்தை குழப்பி விட்டு போய்விடுகிறார். அதை காப்பாற்றுவதற்காக ராமனை தாய் என்று விஸ்வாமித்திரர் வந்து தசரதன் முன்னுக்கு அந்த செய்தியை சொல்கிறார். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய். ஒரு உதாரணம் சொல்கிறார், தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளியன. தவம் செய்கிறவர்களுக்கு இடையோகராக இருக்கிற காமத்தையும் வெகுளியையும் போல ரெண்டு அசுரர்கள் வந்து என்னை தடுக்கிறார்கள். இதில் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு அசுரனை முதல் கொள்கிறார், பிறகு ஒரு அசுரன் பின்னாலே கொல்லப்படுகிறான். முதல் கோபத்தை அடக்கி விடலாம், அதுக்கு காமத்தை அடக்க ரொம்ப நாள் செல்லும் என்பதை மறைமுகமாக வைத்து காட்டுகிறார். ரொம்ப, அதாவது திருக்குறள்லேயே வரும், அது அந்த இடம் வருகிற பொழுது சொல்லுகிறேன். பொறுப்பாளிலே குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம், அது இதோட தொடர்பு இருக்கிறபடியா சொன்னா நல்லம் என்று நினைக்கிறேன். குற்றம் கடிதல் பொறுப்பாளிலே அரசனை பற்றி சொல்லிக் கொள்ளுகிற பொழுது, அரசன் குற்றம் கடிய வேண்டும், நமக்கு என்ன பொருள் விளங்கும், அரசன் மற்றவர்களுடைய குற்றங்களை கடிய வேண்டும் என்று நாங்கள் பொருள் கொள்வோம். திருவள்ளுவர் சொன்னார், அரசன் குற்றம் கடிவதானால் மற்றவர் குற்றம் கடிவதை பற்றி சொல்லவில்லை, முதல் அவன் தன் குற்றங்களை கடிந்து கொள்ள வேண்டும். தன் குற்றம் கடியாதவனுக்கு மற்றவர்கள் குற்றங்களை கடிகிற உரிமை கிடையாது. ஆகவே குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலே அரசன் தன் குற்றங்களை நீக்க வேண்டும் என்பது பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுல என்ன கெட்டித்தனம் என்று கேட்டால், ரொம்ப நான் ரசித்த இடம், 9 குறளிலே குற்றங்களை நீக்கு 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 என்று சொல்லுவார். அது அந்த இடம் வர்ற பொழுது தெளிவா படிப்போம். 10வது குறளிலே இந்த அரசனை கிட்டடியில கூப்பிடுவார். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கப்படாது, சும்மா ஒரு ஊகந்தான். கிட்ட கூப்பிட்டு, இங்க வா, 9 குறளையும் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? குற்றம் கடிய வேணும் என்று சொன்னீர்கள். இப்போ உனக்கு மட்டும் சொல்லுகிறேன், சில குற்றங்களை உன்னாலே நீக்க முடியாவிட்டால் அதை எதிரிக்கு தெரியாத மாதிரியாவது அந்த குற்றத்தை வைத்துக் கொள்ள பழகு. சில குற்றங்களை கடிய முடியாவிட்டால் எதிரிக்கு தெரியாத வகையிலே அந்த குற்றங்களை வைத்துக் கொள்ள பழகு. பரிமேலழகர் அது குறை எழுதுகிற பொழுது எழுதினார், காமம் கோபம் போன்றவை உயிர்க்குணங்களாயினின் அதனை முற்ற கொடிதல் கடினம் எழுதுகிறார். காமத்தையும் கோபத்தையும் நான் நீக்கிட்டேன் ஒரு ராசா சொன்னா பொய், நீக்கப்படாது. ராசா கோபத்தை நீக்கினா எப்படி எதிரியோட போர் புரிய முடியும்? அப்ப அது இருக்கத்தான் போகிறது. காமம் கோபத்தை முற்ற கடிவதை என உயிர்க்குணம் என்றபடியால் அதை நீக்க முடியாது. அதனாலே அது ரகசியமா வை என்கிறார். ஒரு ராசாவுக்கு காமம் இருந்தால் அதை ரகசியமா வச்சுக்கொள். ஏன் ரகசியமா வச்சிருக்கோம்? இல்லாவிட்டால் அதன் வழி எதிரிகள் உள்நுழைவர் என்று எழுதுகிறார். இது ராசாவுக்கு சொன்னது அங்க எந்த ஆபீஸ்ல இருக்கிற பெரிய அதிகாரிக்கும் சொன்ன விஷயம், தலைமை தாங்குகிற எவருக்கும் சொல்லுகிற விஷயம். உனக்கு பல இனம் இருந்தால் முடிந்த அளவு நீக்கி விட வேண்டும். அதுக்காண்டி உடனே திருவள்ளுவர் இதுக்கு லைசன்ஸ் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. நீக்கி விடு. நீக்க முடியாத பட்சத்திலே எதிரிக்கு தெரியாமல் அதை காத்துக்கொள் என்கிறார். ஏனென்றால் அது உயிர்க்குணம். இந்த இரண்டும் உயிர்க்குணங்கள். அதனாலேதான் விஸ்வாமித்திரர் சொல்லுகிற பொழுது சொன்னார், தவம் செய்பவர்கள் வருவரச் சென்று அடை காம வெகுளி. உயிர்க்குணம். திருமுருகாற்றுப்படையிலே முனிவர்கள் எல்லாம் முருகனை வழிபடப் போகிறார்கள். அப்போ அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், அந்த முனிவர்களை பற்றி, காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர் திருமுருகாற்றுப்படை. காமத்தையும் கடுஞ்சினத்தையும் கடிந்தவர்கள், நீக்கியவர்கள் அல்ல, கடிந்த காட்சியர். அப்போ இந்த 2 குணங்களும் மனிதனுக்கு உயிர்க்குணங்களாக இருக்கிறவை. இந்த 2 குணங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது மயக்கம். காமம் பகுளி என்பது, காமம் என்பது ஒரு நிமிட அந்த நேரத்திலே ஒருத்தனுக்கு உலகத்துல ஒன்றும் தெரியாது. கோபம் வந்தாலும் அதுதான். பின்னாலே நினைச்சா, ஐயோ இதுக்குத்தானா நாம இந்த பாடுபட்டோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? அப்போ முன்னே என்ன நடந்திருக்கிறது? அதுக்காக பைத்தியமாக தெரிந்தவை என்ன? உன்னுடைய அறிவு மயக்கப்பட்டிருக்கிறது. இந்த மயக்கம்தான் உன்னுடைய இதற்கு காரணம். அப்போ அதை கொண்டு வந்து சொல்லுகிறார், இருள் சேர் இருவினையும் சேரா என்று சொன்னாரே, இந்த இருவினைக்கும் காரணம் உயிர்க்குணம். அதிலே உயிர்க்குணத்திலே எது என்றால் மயக்கம். மயக்கத்தின் காரணமாகத்தான் நல்வினை தீவினை செய்கிறாய். அதற்கு இருள் சேர் இருவினையும் என்றார். இருள் என்பதற்கு மயக்கம் என்று எழுதுகிறார். அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு படியுங்க, படியுங்க.
இருள் சேர் இருவினையும் சேரா, மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இருவினையும் உளவாகா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரித்தார் மாட்டு. இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினாரிடத்து இன்ன தன்மைத்து என
விரும்பினாரிடத்து. இறைவனுடைய மெய்மை சேர் புகழை விரும்பினாரிடத்து. இறைவனுடைய புகழை நீ விரும்பி திரும்ப திரும்ப சொல்லுவாயானால் இந்த இருவினையும் உன்னை சேராது. இவ்வளவுதான் அந்த குறள் அடிப்படை. இனி உரை குறிப்பு.
இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை
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 அவிச்சை என்பது மயக்கம்.
அதை புரிந்து கொண்டிருக்கிறான். சரி, அவிச்சை என்பது மயக்கத்தை குறிக்கிற ஒரு சொல். இந்த மயக்கம் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. கோபம் ஏன் வருகிறது, காமம் ஏன் வருகிறது, எல்லாத்துக்கும் மயக்கம்தான் அடிப்படை. ஆனால் ஏன் வருகிறது என்று தெரியவில்லை. இன்ன தன்மைத்து என்று ஒருவராலும் அறியப்படாமையின் அவிச்சையை இருள் என்றார். இருளை பற்றி கொஞ்சம் ஒரு கட்டுரை எழுதுங்க பார்க்கலாம். இருள் என்றால் என்ன என்று தெரியாததற்கு பெயர்தான் இருள். அறிவிலையும் இருள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று தெரியாத தன்மை ஒன்று இருளிலே இருக்கிறது அல்லவா, அதுக்குள்ளே போனோடனே எல்லாம் அடைபட்டு விடுகிறது. அதுபோல இந்த மயக்கத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கும் எல்லாம் அடைபட்டு விடுகிற காரணத்தினாலே மயக்கத்தை இருள் என்று சொன்னார் என்று எழுதுகிறார். இன்ன தன்மைத்து என்று வாசிங்க.
இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருள் என்றும்
இருள் என்று சொன்னார். இருள் என்றும்
நல்வினை பிறத்தர் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார்.
சரி, அடுத்த கேள்வியை எழுப்புகிறார் பரிமளகர். நல்வினை தீவினை ரெண்டு வினை இருக்கிறது. தீவினை கூடாது நமக்கு தெரியும், நல்வினை என்று பெயர் வந்ததே அது நல்லது என்றதுனாலே வினை வந்தது. அப்போ நல்ல வினையை செய்யலாம் தீய வினையை செய்யக்கூடாது என்றுதானே நாம் எடுக்க வேண்டும். திருவள்ளுவர் என்ன எழுதுகிறார், இருள் சேர் இருவினையும் என்கிறார். ரெண்டு வினையுமே மயக்கத்துக்கு காரணம்தான் என்கிறார். நல்வினை போல தீவினையும் கூடாதா என்று ஒரு கேள்விக்கு விளக்கம் எழுதுகிறார். என்னவென்று கேட்டால், நல்வினை செய்தாலும் அதற்காக நீ பிறந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு பெரிய நம்முடைய தத்துவங்கள் சொல்லுகிற ஒரு பெரிய விஷயம். நாம பல பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நல்வினை செய்தால் பிறவி இல்லாமல் போகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. எப்படி தீவினையாலே பிறவி உண்டாகுமோ அதுபோல நல்வினையாலும் பிறவி உண்டாகும். கண்மம் பற்றி சொல்லுகிற நம்முடைய தத்துவவியலாளர்கள் சொன்னார்கள், அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள், எந்த ஒரு செயலுக்கும் எதிரானதும் சமமானதுமான மறுவினை உண்டு. எந்த ஒரு வினைக்கும் எதிரானதும் சமமானதுமான மறுவினை உண்டு. நீ ஒருவருக்கு அடிக்கிறாய், இன்னொரு பிறவியிலே அடி வாங்குவாய். ஒருவனுக்கு நீ 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறாய், இன்னொரு பிறவியிலே உனக்கு யாரோ 1000 ரூபாய் தருவார்கள். ஆகவே அடுத்தடுத்த பிறவியிலே யாரும் தர வேணும் என்று நினைத்தால் இந்த பிறவியிலே கொடுத்து வையுங்கள். அப்ப இதிலே ஒன்றை மறந்து போகாதீர்கள், அடிக்கு அடி வாங்க ஒரு பிறவி எடுக்கிறது போல நன்மைக்கு நன்மை பெறுவதற்காக ஒரு பிறவியை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே தீவினை எப்படி பிறவிக்கு காரணமாகிறதோ நல்வினையும் பிறவிக்கு காரணமாகிறது. நம்மிலே பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தீவினை செய்துவிட்டு நல்வினை செய்தால் இதுவும் அதுவும் பேலன்ஸ்ட் ஆயிரும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நல்வினை நம்மை உயர்த்தும் என்பதை பின்னுக்கு குறளிலே சொல்ல போகிறார், அது வேறு விஷயம். ஆனால் பிறவிக்கு ரெண்டு வினையும் நமக்கு காரணம் ஆகும். அதனால்தான் இருவினையும் இருள் சேர் என்று சொன்னார். இரண்டு வினையும் இருள் சேர்ந்தவைதான். ஏனென்றால் பிறவியிலே கொண்டு போய் உன்னை விழுத்தப் போகிறது. திருவாசகத்திலே சிவபுராணம் படிக்கிற பொழுது தெரியும், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறத்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேன் சொல்லுகிறார் அல்லவா. அங்க சொல்லுகிற பொழுது பாருங்கள், அறம் பாவம் என்னும் அருங்கயிறு, நீ செய்கிறது தர்மம் எப்படி உன்னை கட்டுகிற ஒரு கயிறோ அதுபோல, பாவம் எப்படி உன்னை கட்டுகிற கயிறோ அதுபோல தர்மமும் உன்னை கட்டுகிற கயிறு. எங்கே கட்டி கொண்டே இந்த புறந்தோல் போர்த்து புழுவழுக்கு மூடி ஒரு பிறவியிலே விழுத்த போகிறது. இதெல்லாம் நமக்கு அடிப்படையிலே சில தெரியாத சில விஷயங்கள். ஆகவே இருவினையும் பிறவியிலே விழுத்துகிறபடியால் இரண்டு வினையையும் இருள் சேர் இருவினை என்று சொன்னார்.
இறைமை குணங்கள் இளராயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா வாகலின் அவை முற்றமும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. புரிதல் இறைமை குணங்கள் இளராயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா வாகலின் அவை முற்றமும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது.
இறைவன் இறைமை குணங்கள் இல்லாதவர்களை இருக்கிறது என்று சில பேர் புகழ்கிறார்கள். அந்த சில பேர் யார் என்றால் நாங்கள் தான். இறைமை குணங்கள் உள்ளவனிடம்தான் அது இருக்கும். அவர் என்னை எப்பொழுதும் அந்த தலைவர் காப்பாற்றுவார் சொல்லுகிறோம் அல்லவா. சாதாரண நம்ம தலைவர் இருக்கார் சார், நம்ம காப்பாற்றுவார் சார் என்றால் அவரே அவரை காப்பாற்ற முடியாது. நாம் பார்க்கிறோம் அல்லவா வாழ்க்கையிலே எத்தனை அனுபவங்கள் பார்த்து விட்டோம், அவர்களே அவர்களை காப்பாற்ற முடியாது என்பவரை அப்படி சொல்லுகிறோம். அப்போ புகழ்ச்சி என்கிறதே அவர்களை தெய்வத்தன்மை உள்ளவர்களாக காட்டுவதுதான் புகழ்ச்சி. ஆனால் அது மனிதனுக்கு பொருந்தாது, மனிதனுக்கு பொருந்தாது. ஆகவே அந்த புகழை பொருள் சேராத புகழ் என்று எடுக்க வேண்டும். நான் சொல்ற பாருங்க ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஜெயராஜ் ஒரு கம்பீரமான ஆன்மகன், சொன்னா அது பொருந்துமா? அல்லது ஒரு அசிங்கமாக போகிற ஒருத்தியே அவள் ஒரு அழகி என்று சொன்னால் அது பொருந்துமா? அது என்ன, அந்த புகழுக்கு என்ன பெயர்? பொருள் சேராத புகழ். பொருள் சேராத புகழை எவன் சொல்வான்? ஒரு முட்டாள்தான் சொல்லான். ஆகவே அறிவிலாரை என்று பரிமேலழகர் உரை எழுதுகிறார். திறமை குணங்கள் இளராயினாரை உளரென்று அறிவிலார் கூறும். ஆகவே இல்லாத ஒரு புகழை இருக்கிறது போல ஒருவனுக்கு சொன்னால் அவன் முட்டாளோ இல்லையோ நீ முட்டாள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரிந்தால் மற்றவர்களை மிகையாக புகழுகிற தன்மை வராது. நாங்க என்னதுக்கு சொல்றோம், அவனை முட்டாளாக்கிட்டு போவோம் சார் என்று நினைச்சு கொண்டு சொல்லும். அவன் முட்டாள் இல்லை, நீ முட்டாளாகிறாய். ஏனென்றால் இல்லாத பசுமாடு ஒரு மானை துரத்தி கடித்தது சொன்னா என்ன அர்த்தம்? பசுமாடு முட்டாள் என்று அர்த்தம் இல்லை, சொல்லுகிறேன் நான், எனக்கும் புலியையும் தெரியவில்லை மாட்டையும் தெரியவில்லை என்று அர்த்தம். ஆகவே இறமை குணங்கள் இல்லா இளராயினாரை உளராக நினைத்து புகழ்வர் அறிவிலாருடைய செயல்கள் பொருந்தாதவை. ஆகவே உண்மை புகழ் யாரிடம் இருக்கிறதோ அவனை நீ போற்றுவாயானால் உனக்கு இந்த இருள் சேர் இருவினையும் உன்னிடம் சேராது. இது வாக்கினாலே வழிபடுவதை சொல்லுகிற குரல். முடியுங்க.
இருள் சேர் இருவினையும் சேரா, மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இருவினையும் உளவாகா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினார் இடத்து. இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருள் என்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார். இறைமை குணங்கள் இளராயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேராவாகலின் அவை முற்றமும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல்.
பாருங்கள், ரெண்டு குரலிலே எப்பொழுதும் நினைதல் சொன்னார், இப்பொழுது எப்பொழுதும் சொல்லுதல் சொல்லிவிட்டார். அப்போ நினை கடவுளை மனதாலே வழிபடுவது சொல்லியாகிவிட்டது, வாக்கினாலே வழிபடு சொல்லியாகிவிட்டது. இனி அடுத்தது என்ன சொல்ல வேண்டும்? உடம்பினாலே வழிபடுவது சொல்ல வேண்டும்.
முதல் குரலிலே முதற் கடவுளது உண்மை சொன்னார். இரண்டாவது குரலிலே நூலறிவுக்கு பயன் கடவுளை வணங்குதல் என்று செய்தி சொன்னார். மூன்றாவது குரலிலேயும் நான்காவது குரலிலேயும் கடவுளை மனதால் வழிபடுவதன் அவசியம் சொன்னார். ஐந்தாவது குரலிலே கடவுளை வாக்கால் வழிபடுவதன் அவசியம் சொன்னார். இந்த ஐந்து குரலில் படித்துவிட்டோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சொற்பொழிவு போல இந்த வகுப்பை நடத்துவதிலே எனக்கு உடன்பாடில்லை. அது என்னுடைய கெட்டித்தனம் காட்டி உங்களை கவர்ச்சி பண்ணிவிட்டு போக உதவும். ஒரு வகுப்பு போலவே நடத்தினால்தான் இதனுடைய பயன் கிட்டும் என்றபடியால்தான் இப்படி நடத்துகிறேன். சில இடங்களில் சற்று சோர்வு ஏற்படலாம், அதை பயன் நோக்கி நீங்கள் அந்த சோர்வை நீக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல இந்த முதல் நான்கு அதிகாரங்களும் அறங்களை நேரடியாக சொல்லுகிற அதிகாரங்கள் இல்லை. சில இடங்களிலே நேரடியாக சொல்லவும் செய்யும். அந்த பகுதிக்கு போன உடனே அந்த சோர்வு முற்றாக இருக்காது, தேநீர் கூட தேவைப்படாது என்று நினைக்கிறேன். இது இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிற விஷயத்தை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கிறார், மூலக்கடவுள், பெயர் வடிவு குணம் குறிக்காத ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்றால் ஆனா எல்லா எழுத்துக்கும் முதலாதல் போல இருக்கிறார். நான் அன்றைக்கே சொன்னேன், முதல் என்பது முன்னுக்கு அல்லது ஃபர்ஸ்ட் என்ற அந்த அர்த்தத்திலே இல்லை, மூலமாக இருக்கிறது போல கடவுள் உலகத்தினுடைய எல்லா பொருளோடும் கலந்திருக்கிறார். அறிவுள்ள மனிதன் படிப்பது எதற்கானால் கடவுளை வழிபடுவதற்கு. இரண்டாவது வழிபாடு மூன்று வகைப்படும், அந்த வழிபாட்டிலே மன வழிபாடு முதலானது என்பதை சொல்ல இரண்டு குறள்கள். அடுத்தது வாக்கினாலே வழிபடுவது என்பதை சொல்ல அடுத்தது குரல் ஐந்து குரல் படித்து விட்டோம். வாக்கினாலே வழிபட்டால் என்ன நடக்கும்? பொருள் சேர் புகழை தொடர்ந்து சொன்னோமானால் அதனுடைய பயன்பாடு இருள் சேர் இருவினையும் நம்மை சேராது. இவையெல்லாம் சுவையான வார்த்தைகள் இல்லை என்று நினைக்காமல் சத்தியமான வார்த்தைகள் என்று நினைக்க வேண்டும். இது வாழ்க்கையிலே கடைபிடித்தீர்களானால் நடைமுறைக்கு வரும். அதை நீங்கள் நன்றாக நம்புங்கள். என்றால் சொல்லுகிறவர் திருவள்ளுவர். அவர் சொன்னால் அதிலே பொய்யிருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவர் சொல்லுகிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு மன வழிபாடு வாக்கு வழிபாடு படித்து விட்டோம். இனி உடலாலே வழிபடுகிற வழிபாட்டை சொல்லப் போகிறார். ஆறாவது குரல் படிப்போம்.
பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் பொறிகளை வழியாக உடைய ஐந்து அவாவினையும் அறுத்தானது. பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார் நீடு வாழ்வார் பிறப்பு இன்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார்.
உடல் வழிபாட்டினுடைய அவசியம் சொல்கிறார். பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுதான் குறள். நமக்கு ஐந்து அறிவு கருவிகள் இருக்கின்றன. கடவுள் இந்த உடம்பை தந்து அதிலே செயல்படுவதற்கு என்று ஐந்து கருவியையும் அறிவு பெறுவதற்கு என்று ஐந்து கருவிகளையும் பூட்டியிருக்கிறார். அது நாங்கள் நாலாவது அதிகாரம் படிக்கிற பொழுது தெளிவாக படிக்கப் போகிறோம். செயல்படுகிற கருவிக்கு கண்மேந்திரியங்கள் என்று பெயர். அறிவு தருகிற கருவிக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். அப்படி அறிவு தருகிற கருவிகள் ஐந்து: மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த ஐந்தாலும் தான் நாங்கள் அறிவு பெறுகிறோம். ஐந்தாலும் என்பது தேற்றத்தோடு சொல்லுகிறேன். ஐந்தாலும் தான் நாங்கள் அறிவு பெறுகிறோம். இந்த ஐந்து கருவி இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கு அறிவில்லை. இந்த ஐந்தின் வழியாகவும் நம்முடைய மனம் அல்லது மனத்தின் வழியாக உயிர் வழி சென்று ஒவ்வொரு சுவையை அனுபவிக்கிறது. கண்ணாலே காணும் சுவை, காதாலே கேட்கும் சுவை, மூக்காலே மணக்கும் சுவை, வாயாலே சுவைக்கும் சுவை, உடம்பாலே அனுபவிக்கும் சுவை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கருவிக்கூடாக போகிற பொழுது அது ஐந்து சுவையாகிறதே தவிர அந்த ஐந்தையும் அனுபவிக்கிறவர் ஒருவர் தான். காணும் சுவை என்று ஒரு சுவை, கேட்கும் சுவை என்று ஒரு சுவை அந்தந்த வழியாக போக வருகிறதே தவிர உண்மையிலே அவா என்பது ஒன்றுதான். ஐந்து புலன் வழியாக போகிற பொழுது இது ஐந்து அவா என்று சொல்லப்படுகிறது. ஒரே மாவிலே இட்டலியாக வைத்தால் இட்டலி, தோசையாக வைத்தால் தோசை, ஊத்தப்பமாக வைத்தால் ஊத்தப்பம், மா ஒன்றுதான். வாக்குறதை பொறுத்து அதன் வடிவம் வருகிறது அல்லவா? அதுபோல அவாக்கள் ஐந்தாகிறது ஐந்து புலன் வழியாக செல்லுகிறபடியால். அது இன்னும் ஒரு குறளிலே இன்னும் தெளிவாக சொல்லுவார். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஐந்து பொறியினூடாக வெளி செல்லுகிற பொழுது அவா ஐந்தாகிறது. இந்த ஐந்து அவாவிடம்தான் நாங்கள் அகப்பட்டு கிடக்கிறோம். ஒன்று கண்ணிடம் அகப்பட்டு கிடக்கிறோம், அல்லது காதிடம் அகப்பட்டு கிடக்கிறோம், ஏதோ இந்த ஐந்திலே ஒன்றிடம் அகப்பட்டு கிடக்கிறோம். இதிலே இருந்து வெளியிலே வர வேண்டும். வந்தால்தான் ஆன்மா அமைதி உறும். எப்படி வெளிவரலாம் என்றால், எவன் இதுல இருந்து வெளிவந்தானோ அவனை பற்றினால் வெளிவரலாம். அது ரொம்ப முக்கியம். அதிலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. வெளிவந்தவனை பற்றினால் வெளிவரலாமா இருந்தால் வெளிவந்தவனை பற்றினால் வெளிவரலாம். அவன் திருப்பி இதற்குள்ளே அகப்படாதவனாகவும் இருக்க வேண்டும். வெளியில வந்தால் போதாது, திருப்பி அகப்படாதவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன என்றால், எவனுக்கு இயற்கையாக இதற்குள்ளே சிறை இல்லையோ அவனை பிடிக்க வேண்டும். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஞானியர்கள் இதிலிருந்து வெளிவந்தவர்கள், அப்ப ஞானியர்களை சொல்வதாக எடுக்கக்கூடாதா என்றால், சில ஞானியர்கள் வெளியிலே வந்து பிறகு உள்ளே போயிருக்கிறார்கள். உள்ளே போயிருக்கிறார்கள், வெளிவந்ததும் உண்மை, உள்ளே போனதும் உண்மை. ஏனென்றால் அது கடைசி அதிகாரம் இல்லறவே இந்த அறத்துப்பாளினுடைய கடைசி அதிகாரம் அவாறுத்தல் என்று ஒரு பெரும் ரகசியத்தை திருவள்ளுவர் வைத்துவிட்டு போகிறார். பெரும் ரகசியத்தை அது அந்த இடம் வருகிற பொழுது படிப்போம். அப்போ அவாவிலே இருந்து வெளிவர வேண்டும், வெளிவர வேண்டும் என்றால் முற்றாக அதற்குள்ளே அகப்படாமல் வெளிவர வேண்டும். எவன் வருவான் என்றால் எவனுக்கு இயற்கையிலே அதிலே அவா இல்லையோ அவன் தான் வெளிவருவான். இயற்கையிலே எவனுக்கு அவா இல்லை என்று சொல்லலாம் என்றால் இது ஒரு சின்ன மயக்கம் இருக்கிறது, அதை நான் பின்பொரு தரம் விளங்கப்படுத்துகிறேன். ஆண்டவனுக்கு இந்த ஐந்து வழியாக செல்லுகிற அவா இல்லை. அப்ப என்ன, பொறிவாயில் ஐந்து அவித்தான், பொறி வழியாக செல்லுகிற ஐந்து அவாவையும் நீக்கியவன் என்று அதற்கு அர்த்தம். அப்படியானால் ஒரு சந்தேகம் வரும், அப்ப இறைவனுக்கும் இருந்துதான் நீக்கினானோ என்று கேள்வி வரும். இறைவனுக்கு இருந்து நாம் பொறிவாயில் ஐந்து அவிக்கிறோம் அல்லவா, அந்த ஐந்து அவாவையும் நீக்கியவன் என்று இறைவனுக்கு பொருள் கொள்ள வேண்டும். இருந்து நீக்கியவன் என்று பொருள் கொள்ள, நமக்கு இருந்து நாம் இருந்து நீக்குகிற அந்த ஐந்து அவாவையும் இயல்பிலே நீக்கியவன். இறைவனுக்கு அது இயல்பிலேயே இல்லை, ஆனால் நமக்கு புரியும்படியாக அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? நமக்கு புரியும்படியாக இறைவனுக்கு ஐந்தும் இல்லை என்றால் புரியாது, நமக்கு இருக்கிற ஐந்து ஐந்தையும் நீக்கியவன் என்று சொன்னால் புரியும். ஆகவே பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே இந்த பொறிவழி செல்லுகிற ஐந்து அபாவினையும் நீக்கியவனது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி, அவனாலே சொல்லப்பட்ட ஒழுக்க நெறி என்று உரை எழுதுகிறார் பெருமாளழகர். இது கொஞ்சம் இந்த இடத்திலே நாம் இருந்து விளங்கி போக வேண்டிய, என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லுவார், வகுப்புக்கு வருவது உன்னுடைய கடமை, உன்னை அறிவாளியாக்குவது என்னுடைய கடமை என்பார். அது உண்மை. அதாவது உங்கள் செவியை கடன் கொடுக்க வேண்டும், அதற்குள்ளே நல்ல பொருள்களை ஏற்றுவது என்னுடைய கடமை. கொஞ்ச நாளிலே நீங்களே வளர்ந்து விட்டது உங்களுக்கு புரியும். ஏற்றுவது என் பொருளை அல்ல, திருவள்ளுவர் பொருளையும் பரிமேலழகர் பொருளையும். ஆகவே கட்டாயம் நீங்கள் அறிவாளி ஆவீர்கள், அது நோக்கித்தான் இந்த பொருள்களை உள்வாங்க வேண்டும். அப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி, குரல்லே அப்படி இருக்கிறது. பரிமேலழகர் பொய்தாவில் ஐந்தவித்தானது பொய்தீர் ஒழுக்க நெறி என்று அந்த அது என்ற சொல்லை கொண்டு வந்து இடையிலே சேர்த்தார். இப்போ கொஞ்ச நேரம் நீங்க புஸ்தகத்தை மறந்துடலாம். இந்த அறம் அறம் என்று ஒன்று சொல்லுகிறோமே, தர்மம் ஒழுக்கம் என்று சொல்லுகிறோமே, இது எங்கிருந்து வந்தது? இந்த அறத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் இறைவன் தான். உயிர்கள் மெல்ல மெல்ல மேல் நோக்கி வர வேண்டும் என்பதற்காக இயற்கையிலே அறங்களை பொதித்து வைத்திருக்கிறார். இயற்கையிலே பொதித்து வைத்த அறங்களை ஞானியர்கள் இனம் கண்டார்கள். ஞானியர்கள் என்றால் யார் என்று கேட்டால் அப்படி ஒரு செட்டப் உயிர்கள் இருக்கிறதாண்டா, அப்படி இல்லை. இந்த உலகத்திலே பிறந்து 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 வளர்ச்சி அடைந்த உயிர்களுக்கு இயற்கைக்குள்ளே இறைவன் அறரகசியங்களை வைத்திருக்கிறது தெரிந்து அதை அவர்கள் வெளிப்படுத்தினார். அப்படி முதல் முதல் வெளிப்படுத்தப்பட்ட அறரகசியங்களை வேதங்கள் என்று சொல்கிறார்கள். நான் வேதத்திலே இருந்துதான் அறங்கள் பிறக்கின்றன, அது நமக்கு புரியாதபடியால் அதை ஒத்துக்கொள்கிறோம் இல்லை. அறங்கள் பேர்ந்து பிறந்து 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 அதிலே இருந்து உபநிஷதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து, அதிலிருந்து தர்மங்கள் வந்து, அதிலிருந்து தர்ம சாஸ்திரங்கள் வந்து, அதிலே இருந்துதான் திருக்குறள் போன்ற அறநூல்கள் பிறக்கின்றன. ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது வேதம், வேதத்துக்கு மூலமாக இருக்கிறவன் இறைவன். இவ்வளவற்றையும் நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அறத்துக்கு யார் சொந்தக்காரன் என்று ஒரு கேள்வி வரும். திருவள்ளுவர் அறத்தை எழுதியிருக்கிறாரே, திருவள்ளுவர் சொந்தக்காரர், திருவள்ளுவர் சொந்தக்காரர் இல்லை. அறத்துக்கு யார் சொந்தக்காரன் என்றால் அறத்தை யார் இயற்கையிலே பொதித்தானோ அவன்தான் அறத்துக்கு சொந்தக்காரன். அப்படி பொதித்தவன் இறைவன் என்றபடியால் இந்த குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது பரிமாறுகளை என்ன எழுதினார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் என்று திருவள்ளுவர் எழுத பொய்தீர் அவித்தானது பொய்தீர் ஒழுக்கனர் என்று உரையிலே எழுதுகிறார். நீங்க அந்த இடத்தை கொஞ்சம் கவனியுங்க.